நாங்கள் இன்றைய சத்சங்கத்தை தொடங்குவோம். சத்சங்கத்திற்கு எனது குருமார்களின் ஆசியை வேண்டி, சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியை வேண்டி, பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியை வேண்டி தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர் பாதியரி சங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேந்தனர் உம்மை காக்கவே, சமாதியில் சேந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோம். இன்றைய சத்சங்கத்தை இந்த தடவை வாட்ஸ்அப்பில் வந்து இரண்டு கேள்விகள் மூலம் நடத்தி கொண்டு போக இருக்கின்றேன். ஸோ முதலாவதாக எங்களுடைய இல்லம் அல்லது எங்களுடைய வீடு, அது புற வீடாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் வசிக்கும் இடத்தை வீடு என்று சொல்லுவோம். அதற்கு இன்னொரு பெயரும் இருக்கின்றது, இல்லம். வீடு என்று சொல்வதற்கும் இல்லம் என்று சொல்வதற்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசம் தமிழில் என்னவென்றால், வீடென்றால் நாங்கள் மனிதர்களாக இருக்கும் ஒரு இடம், வசிக்கும் ஒரு இடம். இல்லம் என்று சொன்னால் அந்த இடம் துப்புரவாக இருந்து கடவுளும் எங்களுடன் வசித்து கொண்டிருக்கும் இடத்தைத்தான் இல்லம் என்று சொல்லுவோம். இதை பற்றி முந்தி ஒரு முறை சொல்லி இருக்கின்றேன். அதே போல் எங்களுடைய உடலுக்கு வந்தாலும், உடலும் ஒரு கோவில், கோவில் என்று சொல்லுவோம். ஆனால் அதனுடைய சரியான கருத்து, உடல் கோவிலாகவும் இருக்கலாம், அதான் அப்படித்தான் படைக்கப்பட்டது. ஆனால் அந்த கோவிலை ஆலயமாக்குவது எங்களுடைய வாழ்வில்தான் அடங்கி இருக்கின்றது. நாங்கள் நல்ல முறையான வாழ்க்கையை வாழ்வோமாக இருந்தால், துப்புரவாக வாழ்வோமாக இருந்தால் எங்களுடைய கோவிலில் இறைவன் குடி வருவார். அப்படி வந்ததும் எங்களுடைய உடல் ஆலயமாகிவிடும். அப்போது எங்களுக்கு எங்களுடைய உடல் ஒரு கோயில் அமைப்பில் இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரியும். சைவ சித்தாந்த முறைப்படி அந்த கோயிலை ஆலயமாக்க வேண்டியது எங்களுடைய வாழ்க்கை முறையை பொறுத்தது. ஆனால் நாங்கள் கிரியா சாதகர்களான எல்லோரும் அந்த உடலுக்கு, அந்த உடலில் இருக்கும் ஐந்து உறைகளுக்குத்தான் எங்களுடைய பயிற்சிகளை செய்து அதை நாங்கள் கோயிலாகவும் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்துக்கு ஏற்றவாறு இருக்கும் ஒரு தளமாகவும் பாவித்து அந்த ஆன்ம ஈடேற்றத்தை அடைவதற்கு எல்லா பயிற்சிகளும் செய்து கொண்டிருக்கின்றோம். அது எங்களுடைய உடற்கோவில், உடல் ஆலயம். அதற்கு மேலாக பார்ப்போமாக இருந்தால் இன்னும் ஆறு இல்லங்கள் எங்களுடைய உடலில் இருக்கின்றது. அந்த ஆறு இல்லங்களும் என்னவென்று நீங்கள் யோசித்து பார்ப்பீர்களாக இருந்தால், அவைதான் ஆறு சக்கரங்கள். இந்த ஆறு சக்கரங்களையும் தான் நாங்கள் வெளியுலகில் முருகனின் ஆறு படை வீடு என்று சொல்லுகின்றோம். எங்களுடைய இந்த ஆறு படை வீடு, எங்களுடைய சக்கரங்கள், எங்களுடைய சூட்சும தேகத்தில் எங்களுடைய முள்ளந்தண்டு வழியாக ஆறு இடங்களில் இருக்கின்றது. இந்த ஆறு இடங்களில் இருக்கும் இந்த ஆறு சக்கரங்களும் முருகனின் ஆறு படை வீடு. கார்த்திகேயன், முருகன், ஆறுமுகன் எல்லாவற்றையும் எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கின்ற இந்த ஆறு சக்கரம் மனிதனின் உடலில். அந்த சக்கரத்துக்குரிய பயிற்சியான குண்டலினி பிராணாயாமத்தை நாங்கள் செய்து, இதை நாங்கள் வீடுகளாக வைத்திருக்காமல் அதை நாங்கள் இல்லங்களாக மாற்ற வேண்டும். இல்லங்களாக மாற்ற துவங்கியவுடன் என்ன நடக்கும் என்றால், இந்த சக்கரங்களில் இறை வந்து குடிகொள்ளும். பாபாஜி குடிகொள்வார். அவர்கள் எங்களுக்கு தேவையான ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவையானவற்றை உதவி புரிவார். ஆகவே எங்களுடைய உடல் ஒரு கோவில். அந்த கோவிலை ஆலயமாக்க வேண்டும். அந்த கோவிலுக்குள் ஆறு வீடுகள் உண்டு. அந்த வீடுகளை இல்லமாக்க வேண்டும். அதற்கு எங்களுடைய கிரியா யோகம் நிச்சயமாக துணை புரிகின்றது. ஆகவே இந்த ஆறு வீடுகளை இல்லங்களாக்குவது என்ன மாதிரி, அதற்குத்தான் எங்களுடைய பிராணாயாம பயிற்சி. நாங்கள் ஐந்து உடல்களுக்குரிய பயிற்சிகளை செய்கின்றோம். தேக உடம்பு, சுவாச உடம்பு, மன உடம்பு, அறிவு உடம்பு, ஆத்ம உடம்பு. இந்த நாங்கள் இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது குண்டலினி பிராணாயாம பயிற்சியை ஒவ்வொரு நாளும் தவறாது காலை மாலையில் இரண்டு முறை நிச்சயமாக செய்து வாருங்கள், கட்டாயமாக செய்து வாருங்கள். ஏனென்றால் இந்த ஐந்து உடலுக்கான பயிற்சிகள், ஐந்து மாடி கட்டிடம் என்று பலமுறை உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். சுவாச உடம்பு கீழ்கட்டிடமாகவும், சாரி, தேக உடம்பு கீழ்கட்டிடமாகவும், சுவாச உடம்பு இரண்டாவது மாடி, மூன்றாவது மாடி, மன உடம்பு நான்காவது மாடி, அறிவு உடம்பு ஐந்தாவது மாடி, ஆத்ம உடம்பு. அப்போ நாங்கள் எங்களுடைய பயிற்சிகளை, இந்த நான்கு உரைகளுக்குரிய பயிற்சிகளை கீழிருந்து மேலாக செய்து கொண்டு வரும்போது தேக உடம்பு பயிற்சிகளை நாங்கள் தாராளமாக செய்கின்றோம். அதால் எங்களுடைய தேக உடம்பை நாங்கள் பராமரிக்கின்றோம். மற்றைய நான்கு சூட்சும காரண உடல்களுக்கான பயிற்சிகளை செய்வதற்கு இந்த தேக உடம்பு நன்றாக பேணப்பட வேண்டும். அப்போது சூட்சும உடம்பில் இருக்கும் முதலாவது உரை சுவாச உரை, அதற்குத்தான் குண்டலினி பிராணாயாமம். ஆனால் அது இரண்டாவது மாடியாக இருந்தாலும் எங்களுடைய குருமார்கள் சொன்ன கணக்கின்படி நீங்கள் ரெண்டு தரத்திற்கு மேல் சுவாச பயிற்சி செய்யக்கூடாது, குண்டலினி பிராணாயாம சுவாச பயிற்சி செய்யக்கூடாது. நீங்கள் மற்றைய சாதாரண சுவாச பயிற்சிகளான சுத்தி பிராணாயாமம், மத சுத்தி பிராணாயாமம், மாந்தரிய பிராணாயாமம் எத்தனை முறையும் செய்யலாம். அது உங்களுடைய கலங்களை சுத்திகரிக்கும். ஆனால் குண்டலினி பிராணாயாமம் நீங்கள் தீட்சையில் பெற்றதை ஒரு நாளைக்கு இரண்டு தடவை மாத்திரம், அதுவும் நான்கு மணித்தியாலங்களுக்குள் செய்யக்கூடாது. நான்கு மணித்தியாலங்களுக்கு மேல் அந்த ரெண்டு தரமும் விடாது செய்யுங்கள். ஒவ்வொரு நாளையும் நீங்கள் விட்டு கொண்டு போவீர்களாக இருந்தால் நினையுங்கள், நினைத்து பாருங்கள். இன்று நீங்கள் அந்த பயிற்சி செய்யவில்லை என்றால், இன்றைய நாள் முடிந்தது என்றால், உங்களுக்கு ரெண்டு பிராணாயாம பயிற்சி செய்யும் சந்தர்ப்பம் இந்த வாழ்க்கையில் முடிந்து விட்டது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதை உணர்ந்து விட்டீர்கள் என்றால் இன்றிலிருந்து நாளையிலிருந்து நீங்கள் இந்த சுவாச குண்டலினி பிராணாயாம பயிற்சியை என்னதான் உலகத்தில் நடந்தாலும் நீங்கள் விட மாட்டீர்கள், விடக்கூடாது. அதை விளங்கிக் கொள்ளுங்கள் இன்றிலிருந்து. ஏனென்றால் ஒரு நாள் தானே, இன்று விட்டு நாளை செய்வோம் என்று சொல்வது பிரச்சனை இல்லை. ஆனால் முடிந்த நாள் வரப்போவதில்லை, முடிந்த நாள் முடிந்ததே. ஆகவே நீங்கள் முழு பயிற்சி செய்யாவிட்டால் கூட ஏதாவது நேரமின்மையால் இந்த குண்டலினி பிராணாயாம பயிற்சி தீட்சி எடுத்த சாதகர்கள் எல்லோரும் காலையும் மாலையும், ஓ காலையும் எனது இன்னொரு நான்கு மணித்தியாலத்துக்கு புற எந்த நேரத்திலாவது 16 தடவை அந்தந்த நாளுக்குரிய தீட்சை முறைப்படி அந்த பிராணாயாமத்தை 3-4 நிமிடங்களில் செய்து முடிக்கலாம். அதை செய்து உங்களுடைய குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து மேலே மெதுவாக ஏற்றிக்கொண்டு வாருங்கள். அதை நாங்கள் தீப்பொறி என்றும் சொல்லுவோம் யோகத்தில். அதாவது குண்டலினி சக்தி. சக்தி என்றால் தீ, தீ என்றால் நெருப்பு. அந்த நெருப்பை, அந்த குண்டலினி செருப்பு, குண்டலினி பிராணாயாம, சாரி, மூலாதார நெருப்பை, மூலக்கனலை நீங்கள் மூட்டிவிட்டீர்கள் என்றால் இந்த பிராணாயாம பயிற்சி மூலம் அது மேலே ஏற தொடங்கிவிடும். அது தொடங்கி சாதாரண மனிதர்களுக்கு அது சுவாசிஸ்தானம் வரைக்கும் வந்து, இந்த கிரியா யோகத்தில் இல்லாதவர்களுக்கு சுவாசிஸ்தானம் வரைக்கும் அந்த மூலாதார சக்தி குண்டலினி சக்தி மூலாதாரத்திலிருந்து சுவாசிசானம் வரைக்கும் போய் அதில் அவர்கள் உலகியல் சிற்றின்பத்தை மாத்திரம் அனுபவித்து பிள்ளைகளை பெற்று சாப்பிட்டு படுத்து தூங்கி இறந்து தங்களுடைய வாழ்க்கையை முடிக்கின்றார்கள். அதற்கு மேல் அந்த சக்தி போக மாட்டாது. ஆனால் இந்த குண்டலினி பிராணாயாமத்தை கிரியா யோகா முறைப்படி நீங்கள் செய்தால் செய்கின்றீர்கள். செய்வதற்குரிய காரணமே இந்த மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வந்து உங்களுடைய நெற்றிக்கண், அதாவது உங்களுடைய புருவ மத்திக்கு கொண்டு வந்து குண்டலினி பிராணாயாம பயிற்சியால் அதற்கு மேலே கபாலத்துக்குள்ளால் சகசாரத்தில் இருக்கும் சிவனை நோக்கி இந்த சக்தியை பொருத்துவதுதான் எங்களுடைய கிரியா யோகம், குண்டலினி சைவ சித்தாந்த குண்டலினி பிராணாயாம யோகம். அதை நீங்கள் படித்திருக்கின்றீர்கள் என்றபடியால் அதை செய்து கொண்டு வாருங்கள், ஒழுங்காக செய்து கொண்டு வாருங்கள். அப்போதுதான் இந்த குண்டலினி சக்தி சாதாரண மக்களுக்கு தொழிற்படுவது மாத்திரம் மாறி இராமல் சுவாசிசாத சக்கரத்துக்கு மேலாக மணிபூரகத்திற்கு ஏறிவிடும். அந்த நிலைக்கு நீங்கள் வந்து விடுவீர்களாக இருந்தால் அதற்கு பிறகு உங்களுடைய பயிற்சியின் நிமித்தம் அந்த குண்டலினி சக்தி கீழே போகாது. அது மெதுமெதுவாக ஒவ்வொரு சக்கரமாக தாவி ஏறும். அதற்கு நேரம் எடுக்கும், ஆனால் கீழே இறங்காது. அது மெதுமெதுவாக மேல் நோக்கியே போகும். அந்த சுவாசிசான நிலையை வெல்லுவதுதான் முதலாவது முக்கியம். அங்குதான் சிற்றின்பத்தை அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த நிலையிலிருந்து உங்களை மெதுவாக மேலே எடுத்து கொண்டு போவீர்களாக இருந்தால் நீங்கள் அங்கால் மற்ற இட முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய பயிற்சியினால் மிகவும் எளிதாக அமைந்துவிடும். இப்படி நீங்கள் எடுத்து குண்டலினி சக்திய குண்டலினி பிராணாயாமத்தை நீங்கள் நன்றாக செய்து கொண்டு வருவதால் உங்களுடைய சுவாச உடம்பில் இருக்கும் வைட்டல் பாடியில் இருக்கும் இந்த குண்டலினி பிராணாயாமம் மணிபூரகத்திற்கு வந்தவுடன் அதில்தான் முக்கியமான உடலின் செயற்பாடுகள் எல்லாம் அமைந்திருப்பதை வெவ்வேறு சத்சங்கங்களில் வெவ்வேறு விதமாக சொல்லியிருப்பேன். அந்த மணிபூரக சக்கரம் எங்களுடைய உடலில் முக்கியமான சக்கரம். அந்த இடத்தில் தான் எங்களுடைய வைட்டல் எனர்ஜி என்று சொல்லப்படும் சுவாச உடம்புக்கான பிராண எனர்ஜி சேகரிக்கப்படுகின்றது. அதனால் தான் அந்த இடத்தில் தொப்புள் அமைந்திருக்கின்றது. தொப்புள் கொடியில் தான் பிள்ளைகள் வளர்கின்றது. தாயின் கருப்பையில் பிள்ளைகள் வளரும் போது தொப்புள் கடி வளர்ந்து பிள்ளையை இணைத்து பிள்ளைக்குரிய சுவாசத்தையும் மற்ற விஷயங்களையும் தாயின் தொப்புள் கொடியிலிருந்து தான் கொடுக்கின்றது. பிள்ளை உருவாவது தகப்பனின் விந்துவில் இருந்து, அதேபோல் பிள்ளை வளருவது தாயின் கருப்பையில் தொப்புள் கொடியின் ஊடாக நடக்கும் எல்லா செயல்களாலும், முக்கியமாக சுவாசம். அதைத்தான் நாங்கள் தொப்புள் கொடி உறவு தாய்க்கும் பிள்ளைக்கும் என்று சொல்லுவோம். இப்போது எங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் தாய் தகப்பனுக்கு எவ்வளவு தூரம் அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அவர்கள் பட்ட விஷயங்களை கஷ்டப்பட்டதை அவர்கள் உணர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது இதிலிருந்து முக்கியமாக அவர்களுக்கு விளங்க வேண்டும். முக்கியமாக தாய் தனக்காக 10 மாதமாக சாப்பிட்டதும் சுவாசித்ததும் தன்னை வயிற்றுக்குள் வைத்து பாதுகாத்ததும் ஒரு சிறிய தொழில் அல்ல. அது முக்கியமான செயல். அதனால் தான் தாய்ப்பற்று பிள்ளைகளுக்கு கூட தந்தையை விட. இருப்பினும் அந்த பற்றுகள் அந்த நோக்குகள் எல்லாம் இப்போது பிள்ளைகளுக்கு புரிவதில்லை. ஏனென்றால் அவர்கள் நினைக்கின்றார்கள், குறையும் கூறுகின்றார்கள் தாய் தகப்பனை. நீங்கள் விரும்பினீர்கள், நாங்கள் வந்து பிறந்தோம், அது உங்களோட பிள்ளையே தவிர நாங்கள் இல்லை என்று கூடி சொல்லுவார்கள் இந்த காலத்து பிள்ளைகள். இருப்பினும் அவர்களும் அந்த நிலைக்கு போவார்கள் அவர்களுடைய வயதில். ஆகவே இந்த தொப்புள் கொடிக்கு வந்து கொஞ்சம் சற்று வழியே உங்களை கொண்டு சென்று விட்டேன். இந்த தொப்புள் கொடி என்பது தமிழில் தொப்புள் கொடி என்று சொன்னாலும் எங்களுடைய சைவ சித்தாந்த முறைப்படி யோகத்தில் அதை பிராண கயிறு என்று சொல்லுவார்கள். யோகியார் அதை பலமுறை பிராணக்கயிறு என்று சொல்லுவார்கள். பிராணம் என்றால் சுவாசம், கயிறு என்றால் அதை இயக்கும் ஒரு கோட், அதை ஆங்கிலத்தில் உம்பிலிகா கோட் என்று சொல்லுவோம். ஆனால் அந்த உம்பிலிகா கோட் இரண்டு முறையில் இருக்கின்றது. ஒன்று செயல்முறையில், மற்றது சூட்சும முறையில். செயல்முறையில் இருக்கும் உம்பிலிகா கோட் தான் பிள்ளையையும் தாயையும் இணைத்து அந்த பிள்ளையை கருப்பையில் வைத்து வளர்த்து வெளியே கொண்டு வருகின்றது. ஆனால் சூட்சும தேகத்தில் இருக்கும் உம்பிலிகா கோட், அதாவது பிராணக்கயிறு, அதான் எங்களுடைய எல்லாருடைய தேகத்திலையும் எங்களுடைய தேக உடம்பையும் சுவாச உடம்பையும் இணைக்கும் ஒரு பாலமாக இருக்கின்றது. அது கண்ணுக்கு தெரியாத சூட்சுமமானது. நாங்கள் ஒவ்வொரு முறையும் பிராணனை எடுத்து விடும்போது, சுவாசத்தை எடுத்து விடும்போது அது நுரையீரல் வரைக்கும் போகின்றது என்பதை விஞ்ஞானம் மூலம் படித்திருக்கின்றோம். அவ்வளவுக்குத்தான் விஞ்ஞானம் செல்கின்றது. அதுக்கு அங்காலே மெஞ்ஞானம், அந்த இடத்துக்கு சென்ற சுவாசம் இந்த சூட்சும முறையில் இந்த பிராணக்கயிறு மூலமாக சுவாச உடம்புக்கு சென்று சுவாச உறையை மெருகூட்டுகின்றது. எல்லோருக்கும் தெரியும், சுவாச உடம்பு, மன உடம்பு, அறிவுடம்பு எல்லாம் சூட்சும தேகத்தில் இருப்பது என்பது உங்களுக்கு நிச்சயமாக பலமுறை சொல்லிவிட்டேன். தேக உடம்பு தூல நிலையிலும், சுவாச உடம்பு, மன உடம்பு, அறிவுடம்பு இந்த மூன்றும் சூட்சும நிலையிலும் இருக்கின்றது. அதற்கடுத்ததாக இருக்கும் ஆன்மா காரண உடம்பில் இருக்கின்றது. ஆகவே இந்த சூட்சும தேகத்தில் இருக்கும் இந்த மூன்று விஷயங்களும், சுவாசம், மனம், அறிவு, இந்த மூன்று விடயங்களும் சூட்சுமத்தில் இருந்தாலும் அந்த சூட்சுமத்துக்குள் பிராண உடம்பு இருக்கின்றது, அது சுவாச உடம்பு. அந்த சுவாச உடம்பையும் தேக உடம்பில் இருந்து வரும் பிராண சக்தி மூக்கு வழியாக வந்து நுரையீரலுக்கு போய் அதிலிருந்து உங்களுடைய சுவாச உடம்பு லேயர் என்று சொல்லப்படும் அந்த நிலைக்கு, சுவாச உடம்பு திரைக்கு போகக்கூடியது இந்த உம்பிலிகா கோட் என்று ஆங்கிலத்தில் சொல்லி தமிழில் சொல்லப்படும் பிராணக்கயிறு என்று யோகியார் பல இடங்களில் அவருடைய வகுப்புகளில் சொல்லியதை கேட்டு உங்களுக்கு அந்த தகவலை தருகின்றேன். ஆகவே உங்களுடைய பிராணசக்தியை, உங்களுடைய குண்டலினி பிராணாயாமத்தை நீங்கள் செய்து கொண்டு வந்து ஒரு நிலைக்கு வரும்போது, இது யோகியாரின் அறிவால் அவருடைய பயிற்சியால் எடுக்கப்பட்ட முடிவுகள், அவர் சொன்னதை வச்சு சில விஷயங்கள் சொல்லுகின்றேன். அந்த சுவாச உடம்பானது விரிவடைந்து கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அந்த குண்டலினி பயிற்சி நீங்கள் தொடர்ந்து செய்து வந்து அந்த சுவாச உடம்பை நீங்கள் மெருகூற்றி கொண்டு வரும்போது அந்த சுவாச உடம்பு கண்ணுக்கு தெரியாது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒன்று உங்களுடைய உணர்வு நிலையில் உங்களுடைய தேக உடம்பை விட்டு பெரிதாக வளரும் அந்த சுவாச பிராணாயாமத்தால் என்று அவர் சொல்லுகின்றார். அந்த வளர்ச்சி உங்களுடைய தேக உடம்பை விட்டு பெரிதாகும் போதுதான் அந்த நிலையில் உங்களுக்கு அஸ்ட்ரல் ட்ராவல், அதாவது ஆன்ம பயணம் வழியால், உடலுக்குள் வழியால் போய் திரும்பி வரும் நிலையை அடைவதும் அது ஒரு ஒன்று ஒரு சித்தி. அதை விட உங்களுடைய பிராண சக்தி உடலை விட்டு வழியால் வரும்போது அந்த சக்தி தான் நீங்கள் ஞானிமார் கடவுள்மார்களுக்கு பார்த்திருப்பீர்கள் படங்களில் மாத்திரம். ஒளிவட்டம் என்று சொல்லும் ஒளிவட்டம் அவர்கள் உடம்பைக்கு வழியாலேயே இருக்கும். ஆனால் சிலதுகளுக்கு தலைகளில் மாத்திரம் இருக்கும் உடம்புக்கு வழியால் அந்த ஒளிவட்டத்தை பல ஞானியர் பாபாஜிக்கு நிச்சயமாக பல கடவுள்மார்களின் படத்தில் பின்னால் கீறியிருப்பார்கள். அதில் இருக்கும் தத்துவம் என்னவென்றால், யோகியார் சொல்லுகின்றார், உங்களுடைய குண்டலினி பிராணாயாம பயிற்சியால் நீங்கள் அதி உயர்ந்த நிலைக்கு வரும்போது அந்த பிராண சக்தி சேமிக்கப்படும் சுவாச உடம்பு உங்களுடைய தேக உடலை விட்டு பெரிதாக வரும்போது அது உடலுக்கு வழியால் ஒரு ஒளிவட்டமாக காட்சி கொடுக்கும் அப்படியான நிலையை அடைந்தவர்களுக்கென்று. ஆகவே இந்த குண்டலினி பிராணாயாமம் மிகவும் முக்கியமானது உங்களுடைய கிரியா யோகா பயிற்சிக்கு. இந்த குண்டலினி பிராணாயாமத்தை தவறாது உங்களுடைய வாழ்க்கை நாட்களையும் வேஸ்டாக்காது, அதாவது வீணாக்கி கொள்ளாது. இந்த குண்டலினி பிராணாயாமத்தை தொடர்ந்து செய்து வாருங்கள், மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு அதுக்கு ஒரு திடமான மனதை நீங்கள் ஏற்று கொடுத்து உங்களுக்கு கொடுத்து கொள்ளுங்கள். கால் இயலாதவர்களாக இருந்தாலும் சரி, உடல் இயலாதவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பிராணாயாமம் செய்வதற்கு ஒரு விதமான தகவல்களும் ஒரு விதமான சாட்டுக்களும் நீங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் நிமிர்ந்த நிலையிலிருந்து காலை மடக்கியோ மடக்காமலோ உங்களுடைய கையில் சர்ப்பமுத்திரை போட்டு நீங்கள் வயது போனவர்களாக இருந்தாலும் சரி, வயது குறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த நிலையிலும் பிராணாயாம பயிற்சியை நீங்கள் தீட்சி எடுத்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக செய்யலாம். அதற்கு ஒரு காரணமுமே தேவையில்லை. ஆகவே கிரியா யோகா சாதகர்களே, இந்த இன்றைய சத் சங்கத்தை இனி ஒளிநாடா மூலம் கேட்பவர்களுக்கும் சேர்த்து சொல்லுகின்றேன். உங்களுடைய நாளை இனி வீணடிக்க வேண்டாம். முழு பயிற்சியும் செய்ய முடியாவிட்டாலும் ஒரு குருவாக நான் அப்படி சொல்ல முடியாது. இருப்பினும் இந்த உலகம் போய்கொண்டிருக்கும் நிலையில் உங்களை இன்னும் ஆர்வப்படுத்துகின்றேன். குண்டலினி பிராணாயாமத்தை ஆவது தவறாது ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள். மற்றைய பயிற்சிகளை நீங்கள் கிழமைக்கு முடியுமான நேர்கிழங்களில் செய்தால் கூட குண்டலினி பிராணாயாம பயிற்சியை ஒரு நாள் விட்டீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழக்கும் ஒரு இழப்பு என்பதை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து அதை உங்களுக்கு உங்களுடைய உடல் கிரியா யோகா சாதனைக்கு ஏதுவாக மாற்றி அதில் கிடைக்கும் பெறுபொருள்களையும் நீங்கள் அடைய வேண்டும் என்று கேட்டு இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு வருகின்றேன். பாபாஜியின் அருளால் ஓம் கிரியா பாபாஜி நமோம்.